அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவ்வுலகில் பெண்ணாக பிறந்த ஒவ்வொருவரும் முயன்றால் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆகவே முயல்வோம், சாதிப்போம், புது உலகை உருவாக்குவோம் என்று கூறி அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை புதுகை பண்பலை சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்கள் பெண்கள் முன்னேற்றம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். இன்றைய மகளிர் தினத்தில் மகளிரை பெருமைப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான தகவல்களை இன்றைக்கி மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்யிருக்கிறோம். முதல்ல ஐயா அவர்களை வரவேற்போம். புதுகை பண்பலை நேயர்களுக்காக உங்களை பற்றின ஒரு அறிமுகம் செஞ்சுக்கங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் கே சரவணன். அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையில் மூத்த உதவி பேராசிரியராக பணிபுரித்து கொண்டு வருகிறேன்.
ஐயா, இன்றைக்கி மகளிர் தினம் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்ம நிறைய பார்க்க போகிறோம், பேச போகிறோம். இன்றைக்கி தமிழ் இலக்கியம் ரொம்ப ஒரு பழமையான இலக்கியம். சங்ககால தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக திருக்குறள் போன்ற இலக்கியங்களில் பெண்களுடைய நிலை குறித்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சங்ககால இலக்கியங்களில் புகழ்பெற்ற கவிதை எழுதக்கூடிய திறன் பெற்ற பெண்கள் யார், அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு முன்னேற்ற கருத்துக்களை பொதுமக்களுக்காக வழங்கியிருக்காங்க, அதை பற்றின தகவல்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
அதாவது நம்முடைய சங்க தமிழ் இலக்கியத்தில் பெண்களை சிறப்பாகவும் உயர்வாகவும் போற்றி கொண்டாடி இருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக திருக்குறளில் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். அதாவது ஒரு பெண் என்பவள் தன்னை காத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள கணவனை காத்து கொண்டு குடும்பத்தை உயர்த்தி தன்னுடைய செயல்களால் மதிப்பும் மரியாதையும் வரவழைப்பது தான் ஒரு பெண்ணுடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் திருவள்ளுவர். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஔவையார் வந்து கொன்றைவேந்தன் ஆத்திச்சுவடி எல்லாம் வந்து திருவள்ளுவராவது வந்து 1.25 அடியில் வந்து கருத்து சொன்னார். ஆனால் ஔவையார் வந்து ஒரு அடிக்கும் குறைவாக இருக்கிற இதுவில் அறக்கருத்துக்களை செறிவாக சொல்லியிருக்காங்க. அறம் செய்ய விரும்பு 60 சினம் 70 கரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அறக்கருத்துக்களை எல்லாம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி சங்க காலத்தில் வந்து புறநானூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீர பெண்மணியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வீர பெண்மணின்னு வந்து புறநானூற்றில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. ஒரு போரில் வந்து பெண்ணுடைய தகப்பனார் போகிறாரு, போரில் இறந்துட்டார். பிறகு அவளுடைய கணவன் செல்கிறாள், அவருடைய கணவனும் இறந்து விடுகிறாள். அதற்கு பிறகு தன் பால்மனம் மாறாத ஒரு சிறுவனை போருக்கு சென்று வா, புறம் எதுக்கிட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குழந்தையையும் அனுப்பி வைக்கும் தாயை நாம் புறநானூற்றில் காண்கிறோம். அந்த மாதிரி வந்து வீரத்திலும் பெண்கள் சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சங்க தமிழ் இலக்கியங்களில் வந்து பெண்களின் அழகை வந்து இயற்கையோடு சார்ந்து வர்ணித்திருக்கிறார்கள். அதில் வந்து ஆபாசம்லாம் கிடையாது. அதை வந்து உயர்வாக, அதாவது இயற்கையோடு ஒட்டி அவர்களை அவர்களுடைய அழகை புகழ்ந்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஒரு தாமரை பொய்கையில் ஒரு பெண் போகிறாங்க. அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, தண்ணி எடுத்து பார்க்குறாங்க. அதில் வந்து மீன் மெய்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பாடுவதாக கவிஞர் வந்து இந்த விவேக சிந்தாமணி என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அது வந்து ஒரு அழகான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து தண்டுலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள், கெண்டை கெண்டை என கரையேறினாள், கெண்டை காண்கினல் நின்று தயங்கினாள். இந்த பாட்டுக்கான அர்த்தம் என்னென்ன, அந்த அழகான பெண் அழகான தாமரை தடாகத்திலே இறங்குகிறாள். இறங்கி வந்து ஒரு கையில் இரண்டு கையையும் குப்பி கொண்டு அந்த தண்ணீரை மொண்டு முகத்தருகே பார்க்கிறாள். பார்க்கும் பொழுது அந்த அவளுடைய கண்ணே வந்து மீன்கள் போல் ஆகிறது. அவள் மீன் தான் பிடித்து விட்டோமோ என்று நினைத்து அவள் கரையில் ஏறி பார்க்கிறாள். அதற்கு பிறகு தண்ணீரெல்லாம் வந்து கீழே விழுந்து விடுகிறது, கையிலிருந்து விழுந்து விடுகிறது. பிறகு அவள் பார்க்கும் பொழுது மீனெல்லாம் காணவில்லை, அவளுடைய கண்கள் தான் அப்படி தெரிந்தன என்பதை வந்து வேக சிந்தாமணியில் அழகாக இந்த பாடலின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல அறிஞர்கள் நம்முடைய பாரதியார், பாரதிதாசன் எல்லாம் வந்து பாடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரி பெண்களின் அடிமை தலையை உடைத்தெறிய வேண்டும் என்று இந்த மாவட்டத்தில் வாழ்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மா அவர்களும் போராடி இருக்கிறார்கள். அந்த பாரதியார் வந்து பெண்கள் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறார், பெண் விடுதலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் ஒரு கவியில், இன்னொரு கவியில் சொல்லியிருப்பார், பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும் அப்படி, அதிகாரமும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் மறுவினில் ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்று அழகாக சொல்லியிருப்பார்கள். அதே போல் வந்து முன்னாடி இருந்த காலத்திலலாம் பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க, அதனால் வந்து பாரதியார் வந்து கோபம் கொண்டு என்ன தெரியுமா சொன்னார், ஏட்டினை பெண்கள் தொடுவது தீதென்று எண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டினிலே பெண்ணை பூட்டி வைக்கும் மிந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பெண்கள் படிக்க வேண்டும், படித்தால்தான் குடும்பம் உயரும் என்பதை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செய்தார். அதே போல் அதே கருத்துக்களைத்தான் நம்முடைய கவிஞர் பாரதிதாசனும் பதிவு செய்திருக்கிறார். அதாவது கல்வி இல்லாத பெண்கள், கல்வி இல்லாத வீடு இருண்ட வீடு என்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அதனால் சங்க இலக்கியங்களிலேயும் தமிழ் மரபுகளிலும் பெண்களை உயர்வாக போற்றி மதித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி வந்து நம்முடைய பெண்கள், அதாவது வந்து இன்றைக்கி ஆறுகளாய் ஓடக்கூடிய நீர்நிலைகளுக்கும் காவிரி சரஸ்வதி அந்த மாதிரியான பெண்களை உயர்த்தி வந்து பெயர்களெல்லாம் வச்சுருக்காங்க. எதற்குன்னா பெண்களை உயர்வாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இந்திய திருநாடே வந்து பெண்களை போற்றி உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நாடு. ஏனென்றால் நம்முடைய பாரம்பரியம் வந்து அந்த பெண்களை உயர்த்துவது தான், நம்மளுடைய பெண்களை உயர்த்தி கொண்டாடுவது, போற்றி கொண்டாடுவது நம்முடைய பாரம்பரியம். அதில் வந்த நாமும் பெண்களை போற்றி பாராட்டி வணங்கி கொண்டாடுவோம்.
ஐயா, இன்னைக்கு மருத்துவம் மற்றும் கல்வித்துறையில் பெண்கள் என்ன மாதிரியான சாதனைகளை புரிஞ்சிட்டு வர்றாங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது நான் ஏற்கனவே முன்னாடி குறிப்பிட்டது போல், இந்த மண்ணின், புதுக்கோட்டை மண்ணின் முதல் பெண் மருத்துவர் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு முத்துலக்ஷ்மி அம்மா அவர்கள் விளங்கினார்கள். அவர்கள் வந்து எவ்வளவோ சிரமத்துக்கு இடையிலும் மருத்துவம் படைத்து அன்று விடுதலை பெறுவதற்கு முன்னால் பல தொந்தரவுகளையும் இடர்பாடுகளையும் சந்தித்து பெண்களுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கில் அரும்பாடுபட்டு பல அரிய செயல்களை செய்து பெண்களை வந்து உயர்த்தினார்கள். அதற்காக வந்து பல கஷ்டங்களை, சொல்லனா துயரங்களை அவர் செய்து பட்டிருக்கிறார். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து வானியல் துறையிலையும், நம்ம கல்பனா சாவ்லா அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம், அவங்களாம் வந்து வானியல் துறையிலையும் வந்து போயிட்டு சாதனை பண்ணியிருக்காங்க. அதை இதே போல் வந்து இனி ஆண்கள் எந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அதற்கு இணையான வேலைகளை பெண்களாலும் செய்ய முடியும். ஆண்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்கிறார்களோ அந்த அளவுக்கு பெண்களாலும் கல்வி கற்க முடியும் என்பதை நிரூபித்து கட்டுகள். ஏனென்றால் வந்து பெண் தான் இயற்கையின் ஒரு கொடை, அந்த பெண் தான் வந்து பெண்கிட்ட இருந்த வரக்கூடியது தான் இந்த உலகம். இந்த உலகிலுள்ள அனைத்து படைப்புகளும் பார்த்திங்கன்னா பெண்கள் கிட்டேருந்து தான் வந்தது. இப்போ இருக்கிற பார்க்குற மக்கள் தொகை அனைத்தும் பெண்களிடத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் மறுக்கிறதுக்கும் இல்லை, மிகையும் படுத்த முடியாது. இது உண்மை, இயற்கையே அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கொடை. அதனால் வந்து பெண்களுக்கு வந்து மேலும் மேலும் அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், நல்ல கல்வி, நல்ல அதிகாரம்லாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நாடு வளமிக்கதாக ஆகும். அதனால தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், எந்த நாடு பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவம் தருகிறதோ அந்த நாடு தான் பிற்காலத்தில் உயர்ந்த நாடாகும் என்பதை நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார்.
ஐயா, இன்றைக்கி நம்ம இந்த சர்வதேச பெண்கள் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். பெண்கள் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பல வரலாறை படைக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மருத்துவராக பெண்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்ன மாதிரியான ஆரோக்கியம் குறைவாக இருக்கக்கூடிய சூழல்களை இப்போ காண முடியுது. அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட தேவையான உணவு பழக்கங்கள், ஊட்டச்சத்து முறைகள்லாம் என்ன, அவங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் செஞ்சால் இன்னும் அவங்க மேலும் ஆரோக்கியமாகவும் அடுத்து பல சாதனைகளையும் புரிகிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
அதாவது இல்லத்தரசி அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களை தான் நாம் குறிக்கிறோம், குடும்பத் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏனென்றால் வந்து வெளியில் வந்து பல ஆண்கள் வந்து வேலை செய்யலாம், ஆனால் குடும்ப நிர்வாகம் என்பது மிக மிக கடினமான ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை வந்து எப்படி பார்த்துக்கணுன்னா வள்ளுவர் ஒரு குறளில் சொல்லியிருப்பார், ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசுனா எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அதை பொருள் வரவை கவனிக்கணும், எப்படி பொருள் பெருக்குவது என்பதை கவனிக்க வேண்டும், அந்த பொருளை பெற்று சேர்த்து வைக்க வேண்டும், சேர்த்த பொருளை தேவையான நேரத்தில் செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அது வந்து ஒரு அரசுக்கு மட்டும் இல்லை, இப்போ வீடும் ஒரு நிர்வாகம்தான், ஒவ்வொரு வீடும் ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் நிர்வாக தலைவி அதாவது குடும்பத் தலைவி தான் அவங்களுடைய பொறுப்பு வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த வகையில் வந்து பெண்கள் வந்து நிர்வாகம் சரியாக வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து அந்த வீடு வந்து மேன்மேலும் நன்றாக இருக்கும். அதனால் பெண்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் மனோ ஆரோக்கியமும் கண்டிப்பாக தேவை. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நல்ல சத்தான சரிவிகித உணவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சத்தான சரிவிகித உணவுன்னா என்ன அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம உண்ணக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, புரதம், மினரல்கள், விட்டமின்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும். இப்போ வந்து பெண்கள்லாம் ஒரு சில பெண்கள் கடினமான வேலை செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உணவு உட்கொள்ள வேண்டும். அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு உட்கொண்டால்தான் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லற்றே வந்து அவங்களுக்கு வந்து தேவையான சக்திகள் வீட்டில் இருந்து நிர்வாகம் செய்வதற்கு ஏற்ற சக்தி வந்து வராது. அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாகவே மாதவிடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையான ஒரு படைப்பு இருக்கிறது. அந்த படைப்பில் வந்து இரத்தப்போக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து அவங்க கீரை தினமும் வந்து தினமும் இல்லாட்டினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நிச்சயமாக வந்து கீரைகள் சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை வந்து பெண்களுக்கு வராது, அனிமியான்னு சொல்லுவாங்க. அந்த அனிமியை வராமல் தவிர்க்கணுன்னா நிச்சயமாக பெண்கள் வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அதிகம் உண்ணுதல் வேண்டும். பழங்கள், கீரை, காய்கறிகள், முட்டை, இந்த இறைச்சியெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பெண்கள். அந்த அதாவது வந்து நம்ம தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காம நம்ம நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊட்டச்சத்துள்ள உணவுகள்லாம் சாப்பிட்ணும். அதாவது தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை வந்து அவங்க வந்து அகற்றி விடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள்லாம் என்னென்னா வந்து அதிகமான கொழுப்பு, அதிகமான வந்து இந்த ஹை கலோரிக் டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாவுச்சத்து பொருள்லாம் அதிகமாக இருக்கிறது, பீஸா, பர்கர், அதெல்லாம் சாப்பிடுவதை தவிர்த்து நாம் வந்து நமக்கு உடம்புக்கு எது தேவை, நம் உடம்புக்கு எது நல்லது, நம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை எது அதிகமாக தருவது என்பதை பார்த்து நாம் உட்கொண்டோமேயானால் நிச்சயமாக நம்மையும் பார்த்துக்கொண்டு வள்ளுவர் திருக்குறளுக்கு இலக்கணமாக நம்மையும் பார்த்துக்கொண்டு நம் குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு குடும்பத்தில் உயர்வையும் வரவழைக்க பெண்களால் முடியும். அந்த வகையில் வந்து உணவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அந்த மாதிரி நீர் நாம் உயிர் வாழ இன்றைய அனைவருக்கும் இன்றையமைது. அந்த மாதிரி வந்து பெண்கள் நீர் வந்து அதிகமாக குடிக்க வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, இந்த வெயில் காலம்லாம் வரும்பொழுது 5 லிட்டர் தண்ணீராவது பருக வேண்டும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து நீர் சத்து வெளியே போக 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 அந்த சத்தை வந்து நீர் வந்து தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது வந்து இளநீர் மூலமாகவோ அல்லது மோர் மூலமாகவோ அல்லது பழச்சாறு மூலமாகவோ நாம் பருகிக் கொள்ளலாம். அந்த மாதிரி காற்று, தூய காற்று இருக்கணும். நிச்சயமாக தூய காற்று இருக்கும் பொழுது அவங்க வாழ்நாள் அதிகமாகும். அந்த மாதிரி தூய காற்று வருவதற்கு நம் வீட்டில் வந்து மரங்கள்லாம் வளர்க்கணும். மரங்கள்லாம் வளர்க்கும் பொழுது அந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும், நல்ல ஆக்சிஜன் 100% கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து வாழ்நாள் நீட்டிப்பாகும். அல்லாட்டி வந்து மாசு கலந்த ஆக்சிஜனை பிராணவாயு சுவாசிப்பதனால் நமக்கு வந்து சுவாச தொந்தரவுகளும் மற்ற பாதிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தினமும் உடற்பயிற்சி எல்லாருக்கும் இன்றியமையதாயிடுச்சு. நாங்கள் தான் வீட்டில் வந்து அனைத்து வேலைகளையும் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு உடற்பயிற்சி தேவை. ஏன்னா வந்து அந்த காலத்தில் இயந்திர மயம் கிடையாது, இந்த காலத்தில் வந்து எல்லாவற்றிற்கும் இயந்திரம் வந்து விட்டது. வேலைகளை இலகுவாக்குவதற்கு இயந்திரங்கள் வந்துவிட்டன. அதனால் வந்து நம்ம நிச்சயமாக வந்து நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்திருக்கிறது. உடல் உழைப்பு குறைந்துவிட்டு நாம் உண்ணும் உணவு அதிகமானால் நம்ம வந்து ஒபிசிட்டி கொழுப்பு போட்டுவிடும், உடல் எடை உடல் பருமன் ஆகிவிடும். அதை வந்து குறைப்பதற்காக தினமும் வந்து காலையில் உடற்பயிற்சி தேவை, அதே போல் மாலையிலும் உடற்பயிற்சி தேவை. காலை, அதாவது பாரதிதாசன் வந்து கவிமணி தேசிக விநாயகம் ஒரு கவியில் சொல்லியிருப்பார், காலை மாலை உழவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டே காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வந்து குறிப்பிட்டிருக்கார். அதனால் வந்து உடற்பயிற்சி இன்றைய காலகட்டத்தில் மிக 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 முக்கியம். அதே போல் வந்து ஊட்டச்சத்து உணவு மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியும் செய்யணும், நல்ல நீர் பருகணும், நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். அதே போல் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடாது. கருவுற்று பிரசவித்த பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பாங்க. தாய்ப்பால் கொடுப்பதற்கும் நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் சாப்பிடணும். நமக்கு வந்து அதாவது வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் வாங்கி சாப்பிடணும்னு அப்படின்னு கிடையாது. நம்ம மண்ணில் என்னென்ன விளையுதோ, கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், மாதுளம்பழம், பப்பாளிப்பழம், இதெல்லாம் வாழைப்பழம், இதெல்லாம் சாப்பிட்டாவே போதும், நிச்சயமாக வந்து நமக்கு வந்து நன்றாக இருக்கும். அந்த மாதிரி வந்து காலை கடன்கள்லாம் சரிவர வந்து செஞ்சிடணும். மழை ஜலம் கிடைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து சரியாக பண்ணிடணும். அந்த மாதிரி வந்து மனசை வந்து நம்ம அமைதியாக பார்த்துக்கணும். இப்போ வந்து குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து அமைதியாக இருந்தால் தான் வீடு அமைதியாக இருக்கும். இப்போ பெண்கள் வந்து அமைதியாக இல்லை, அவங்க மனசு வந்து அமைதியாக இல்லை, நிம்மதியாக இல்லைன்னா அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அதனால் வந்து மனதில் வந்து நல்ல வலிமையோடு வைத்திருக்கணும். அதனால தான் வந்து பாரதியார் வந்து ஒரு அழகான பாடல் சொல்லியிருப்பார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கருதியது விரைவில் கை கூட வேண்டும் அப்படின்னு சொன்னார். மனதை வலிமையாக்க வேண்டும். மனதை வலிமையாக்குவதற்கு நாம் மனப்பயிற்சி, தியானம், யோகா இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி போல் வளப்படுத்துறதுக்கு உடற்பயிற்சியும், மனதை வளப்படுத்துவதற்கு தியானம் யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்கும்.
ஐயா, இன்றைக்கி நம்ம சர்வதேச மகளிர் தினத்தை கடைபிடிச்சிட்டு வர்றோம். இன்றைய காலகட்டத்தில் பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்றைக்கி பரவலாக எல்லா இடங்களையும் பேசப்பட்டு வருது. ஆண்களுக்கு பெண் சரணுகர் அப்படிங்கிற காலம்லாம் இன்றைக்கி தாண்டலாலும் கூட ஒரு சில இடங்களில் இந்த வார்த்தையை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பொதுமக்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பாலின சமத்துவம் அப்படின்னா என்ன, இந்த வார்த்தை அதனுடைய பொருள் என்ன, இந்த கருத்து என்ன விஷயத்தை பொதுமக்கள்கிட்ட சொல்ல வருது, அதை பற்றி இன்றைய மகளிர் தினத்தில் கொஞ்சம் விளக்கமாக பொதுமக்களுக்கு புரியக்கூடிய வகையில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது உலகில் காணப்படும் எல்லா மக்களின் தோற்றங்களுக்கு பெண்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லணும். அதனால் வந்து அந்த பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்களுக்கு வந்து ஏற்ற உயர்வு தாழ்வு இல்லாமல் நடத்த வேண்டும். இப்போ வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்குன்னா ஆண் குழந்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டும், பெண் குழந்தையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். இப்போ வந்து முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆண்களுக்கு அதிகமான சொத்தில் வந்து பங்கு கொடுப்பாங்க, பெண் குழந்தைகளுக்கு வந்து அவங்க நினச்சா தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கும் வந்து சரி பாகமாக கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பெண் குழந்தைங்க வந்து நிச்சயமாக வந்து ஆண்களுக்கு நிகராக இருக்கிறார்கள். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இயற்கையாக உடல்வாகு தான் வித்தியாசமே தவிர மற்றபடி அறிவில் வந்து அவங்க வந்து ஆண்களை காட்டிலும், மனதில் உறுதியில் ஆண்களை காட்டிலும் வல்லவர்கள். ஏன்னா வந்து ஒரு வீரத்தையும் அழகையும் வலிமையும் தர்றது வந்து பெண்கள் தான். ஏன்னா உருவாக்கி தர்றது அவங்க தானே. உருவாக்குதல் என்ற ஒரு படைப்பை வந்து இறைவன் வந்து இறைநிலை அந்த பெண்களுக்கு தான் வந்து அந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்கிறது. அதனால் வந்து பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். அதனால தான் நம்மளுடைய பழமொழி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு ஆடவனின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள். அதாவது வந்து அடிப்படையாக ஏணியாக ஏற்றுவதற்காக ஒரு பெண் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களை உயர்வு தாழ்வு இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வந்து அதிகாரத்தில் பங்கு அளிக்க வேண்டும். அதாவது வந்து அலுவலகம் இருக்குன்னா அந்த அலுவலகத்திலையும் பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய மதிப்பு அதிகாரியாக இருந்தால் அவங்களுக்கு பெண் தான் அப்படின்றது அலட்சியப்படுத்தக்கூடாது. அலட்சியப்படுத்தாமல் அந்த பதவிக்கு என்னென்ன வந்து மரியாதை இருக்கிறதோ அந்த மரியாதையெல்லாம் அனைவருக்கும் தரணும். ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து பல நல்ல மனிதர்களையும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களை வந்து போற்றி பாதுகாத்தோமானால் இந்தியா நிச்சயமாக வல்லரசாகிவிடும். அந்த மாதிரி வந்து தேர்தலெலாம் வந்து 33% சொல்கிறாங்க. 33% பதிலாக ஆணுக்கு நிகராக 50% ஆண் 50% பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா சட்டமன்றத்துலேயும் சரி பாராளுமன்றத்துலேயும் சரி 50-50% பெண்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து குடும்பத்தை மேம்படுத்துவது போல இந்த நாட்டையும் மேம்படுத்துவார்கள் என்பதில் எல்லளவும் மையமில்லை. அதனால் வந்து இந்த பெண்கள் தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து பெண்களை வந்து உயர்வு தாழ்வு கருதாமல் பார்க்க வேண்டும், ஆண்களுக்கு நிகராக வைத்து பார்க்க வேண்டும், அவங்களுக்கு உரிய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சரிசமமாக பங்கிட்டு தர வேண்டும், அதே போல் வந்து அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்க வேண்டும். அந்த பங்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து பெண்களின் பங்கு இருந்ததுன்னா அவங்களுடைய பங்களிப்பு குடும்பத்திற்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நாட்டிற்கும் இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் இந்த பெண்கள் தின வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்.
ஐயா, அதே போல் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு அன்பு, ஒரு அமைதி, ஒரு நல்ல பண்புகள் உள்ளடக்கியவங்கள தான் நம்ம பெண்களில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய எல்லாருக்குமே தோன்றக்கூடிய ஒரு மதிப்பு. இன்றைய காலகட்டங்களில் பெண்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், நல்ல குணநலன்கள் என்ன? ஏற்கனவே அதனால் இதை சொல்கிறதுனால பெண்களுக்கு நல்ல பண்புகள் இல்லை அப்படின்னு கிடையாது. இன்னும் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான குணநலன்கள் இருந்ததுன்னா இன்னும் வாழ்க்கையில் மேம்பட்டு மற்றவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு உதாரணமாக திகழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
அதாவது பெண்கள் கிட்ட இருக்கிற குணம் தான் வந்து ஆண்கள் கிட்டேயே வருது. ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து அவங்க தான் உருவாக்குறாங்க. இயற்கையிலே வந்து இயற்கை வந்து அவங்க கிட்ட தான் அந்த வரத்தை கொடுத்துருக்கு. அதனால் வந்து பெண்கள் கிட்ட இல்லாத வந்து நல்ல விஷயங்களே கிடையாது. எல்லா விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து தான் நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த ஆண்கள், அதாவது வந்து இப்போது அறிவியல் ரீதியாக சொல்லப்போனால் மரபு ரீதியாக கடத்தப்படுகிறது. அந்த குரோமோசோம்ஸில் இருக்கிற நல்ல பண்புகள் எல்லாம் வந்து நமக்கு கடத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு வந்து அம்மா என்றால் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அன்புக்கு வந்து உதாரணமாக காட்டுவது தாய். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லிட்டார். அதை விட சிறப்பானது ஒன்றும் கிடையாது. உலகத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லார் மேலேயும் வந்து அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமாக வந்து அது தாயினுடைய அன்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிச்சயமாக வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய குணம் கருணை அந்த தாய்கிட்ட தான் இருக்கும் நிச்சயமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனித குலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா விலங்குகள்கிட்டையும் பார்க்கலாம். ஒரு தாய் விலங்கு என்ன பண்ணும், அந்த குட்டியை வந்து நன்றாக பெரிதாக வளர்க்கிற வரைக்கும் அந்த வந்து அதை பராமரித்து பால் கொடுத்து வளர்க்கும். அதுக்கான பெரிய பொறுப்பு அது வந்து அதுக்கு வந்து ஐந்தறிவு தான். இருந்தாலும் அதையும் தாண்டி அது வந்து அந்த பொறுப்பு விடாமல் வந்து செஞ்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அதனுடைய குட்டிகளை, அந்த நாயாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எந்த விலங்குகளாக வேணால் இருக்கட்டும், ஆனால் இயற்கை அந்த அன்பை வந்து பெண்களுக்கிடத்தில் அதிகமாக கொடுத்திருக்கிறது. அதாவது இறைவன் எந்த அளவுக்கு வந்து அன்போடு இருப்பார் என்பதற்கு வந்து நம்ம வந்து ஒரு தாயை உதாரணமாக நாம் காமிக்க முடியும். அதனால் வந்து பெண்களில் வந்து உயர்ந்த குணங்கள் வந்து நிறைய இருக்கிறது. அன்பு, அதே போல் வீரமும் வந்து பெண்கள்கிட்ட இருக்கிறது. மனதில் வந்து ஏற்கனவே பாரதி ஏற்பாட்டில் குறிப்பிட்டேன், பெண்கள் கிட்ட வந்து வைரம் உடைய நெஞ்சு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவார். அந்த மாதிரி வந்து வைரமுடைய நெஞ்சு பெண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், பெண்கள் நினைத்தால் ஒரு ஆண்களை எந்த உயரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியெல்லாம் இருக்கு இல்லையா. நிச்சயமாக அந்த பெண்கள் வீட்டில் நடைத்தாலும் நாட்டில் நடைத்தாலும் அந்த வீடும் நாடும் சிறப்புறும். அத்தகைய வந்து மன உறுதியெல்லாம் பெண்களுக்கு இருக்குது. அதுக்கு பிறகு பெண்கள் வந்து கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல நல்ல பண்புகள், விருந்தோம்பல் என்ற பண்பு. அதாவது வந்து விருந்தினரை, அதாவது உறவுகளை வந்து பேணி காப்பது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் தான் வந்து விருந்தினர்களை உபசரித்து பேணி காத்து அந்த உறவு முறை மாறாமல் வந்து பேணி காத்துட்டு இருக்காங்க. பெண்களை வந்து நம்ம அதனால் வந்து மதிப்போடும் மரியாதையோடும் நடத்தணும். எந்த பெண்களையும் பார்க்கும் பொழுது மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கணும். அதே போல் வந்து பெண்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து மாறி வரும் உலகியல் சூழ்நிலையில் ஆண் குழந்தைகளுக்கு பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும் என்பதை நான் இந்த பெண்கள் தினத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் வந்து ஆண் குழந்தைகளுக்கு தான் பெண்களை பார்க்கக்கூடிய போற்றி பார்க்கக்கூடிய தன்மை வர வேண்டும். சினிமாவிலேயோ ஒரு பெண்ணை வந்து தரக்குறைவாக, அதாவது தரம் தாழ்த்து வந்து வெளிப்படுத்தினாங்கன்னா நிச்சயமாக வந்து அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்தீர்களானால்தான் நிச்சயமாக இந்த சமத்துவம் நிலவும். அது வரைக்கும் சமத்துவம் வந்து வருவதற்கு நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். சமத்துவம் வருவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நிச்சயமாக வந்து பெண்களை போற்றி பாதுகாப்பதற்கு ஆண்கள் அதிகமான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆண் குழந்தைகளுக்கு பெண்கள், இப்போ அதாவது தாயாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைன்னா இப்படி தான்டா பார்த்துக்கணும், இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்.
ஐயா, இன்றைக்கி உயர்கல்வியை பொறுத்தளவில் கல்லூரி, பள்ளி, பல்கலைக்கழகங்களில் பல்வேறு விதமான துறைகளில் பெண்கள் படித்து சாதனைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கல்லூரியில், பள்ளி, பல்கலைக்கழகங்களில் பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு கல்வித்துறையில் ஒரு மேம்பாடு அடையணும், ஒரு கல்லூரி பேராசிரியராக பெண்களுக்கு உயர்கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், அப்படி படிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்படும், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா.
அதாவது நம்ம பொதுவாக வந்து ஒரு படிப்பு படிச்சுட்டா, உயர் படிப்பு படிச்சுட்டா என்னுடைய கல்வி முடிஞ்சிருது அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து இந்த பிழைப்பதற்கான உள்ள கல்வின்னு அப்படின்னு வச்சுப்போமா. வாழ்வதற்கான உள்ள கல்வி இரண்டு தரப்பினரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, வந்து இருக்கும் வரை படிக்க வேண்டும். அதனால தான் வந்து கற்றது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறையும், அதாவது நம்ம வந்து இந்த துறையில் தான் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த துறையை பற்றி ஓரளவுக்கு தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போ தான் வந்து இன்றைக்கி வரக்கூடிய குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ நம்மால் வந்து ஈடு கொடுக்க முடியும், அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து தாத்தா பாட்டி எல்லாமே வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம கேட்டு வளர்ந்தவங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் அருகி போயிடுச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரியில் இல்லை. அதனால தான் வந்து குழந்தைங்க மனசில் வந்து அந்த இடம் வந்து குறைந்து விட்டது. அதனால் வந்து இன்றைய காலகட்டத்திலும் அதனை வந்து அறிவியல் முறைப்படி எப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு விளக்க வேண்டும், இந்த உலகில் வாழ்வு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும், அறக்கருத்துக்கள் நம்முடைய சங்க தமிழிலேயே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் வந்து பார்த்து அறக்கருத்துக்களை எல்லாம் குழந்தைகளுக்கு வலியுறுத்தி கூற வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே சமயத்தில் வந்து பெண்கள் வந்து வாழ்நாள் முழுக்க படிக்க வேண்டும். நிச்சயமாக வந்து முழுக்க படித்தால்தான் அவர்கள் வந்து அந்த வாழ்நாளே போதாது. அதுக்கு தான் வந்து நாளடையாரில் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பான், எதுக்கடா கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லிதி நாராயண் தமையுடைய, கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து கல்வி கற்பதற்கு நமக்கு வந்து இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய வயது பத்தாது. ஏனென்றால் வந்து நம்முடைய வாழ்நாள் வந்து குறுகிய காலம்தான், ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் தான் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது. அதில் வந்து எல்லா விதமான கல்விகளையும் நம்மால் கற்க முடியாது. அதனால் வந்து கல்வி கற்றுக்கிட்டே வந்தால் என்ன நடக்கும்னா, அன்னப்பறவை வந்து பாலையும் தண்ணியையும் வச்சா பாலை மட்டும் பருகி விட்டு நீரை விட்டு விடும். அந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நமக்கு நிறைய அறிவு வந்து அந்த வாழ்வியலில் முன்னேற்றம் ஏற்படும். அதற்கு தான் இருக்கும் வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கும் வரை அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தோன்னா உடம்புக்கு தான் வயது கூடும், அறிவிற்கு வயது குறையும். அறிவிற்கு வயது குறைய 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 மனம் வலிமையடையும், நம்முடைய அறிவு மேம்படும். நம்முடைய அறிவு மேம்படுவதற்கு நல்ல நல்ல நூல்களை, நம்ம தமிழ் மொழியிலே அதிகமான நூல்கள், திருக்குறள், கொன்றை இந்த நாத்திச்சுவடி, நற்றினை எல்லாமே இருக்குது, கொட்டி கிடக்குது. அறநூல்கள் கொட்டி கிடக்குது. அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு அகம் புறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், இலக்கியங்கள்லாம் இருக்குது, ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கே வந்து நம்முடைய வாழ்நாள் போதாது. இதையெல்லாம் படித்து நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததிகளுக்கும் கடத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டுகிறேன்.
ஐயா, பல்வேறு அரிய பயனுள்ள கருத்துக்களை வழங்கினீங்க. இன்றைய சர்வதேச மகளிர் தினத்தில் மகளிர் தினம் குறித்த, மகளிருக்காக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவராக இன்றைக்கு அவங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய கருத்துரை என்னங்க ஐயா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது ஒரு குடும்பத்திலும் சரி, ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், நாட்டிலையும் சரி, பெண்கள் நன்றாக வைத்து கொள்ளப்பட்டார்களானால் அவர்களால் முன்னேற்றம் நாட்டிற்கும் வரும், வீட்டிற்கும் வரும். அந்த வகையில் வந்து பெண்களுக்கு வந்து சமத்துவம் அளிக்கணும், அதிகாரத்தில் பங்களிக்கணும், அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும். அதனால் அதை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த நாடு வந்து வல்லரசாக ஆகிவிடும். இதை வலியுறுத்தி ஒரு கவிதை வந்து என் மனசில் வந்து உதயமாச்சு. அந்த கவிதையை வந்து உங்கள் முன்னாடியே வந்து படிக்கிறதுல வந்து நான் பெருமை அடைகிறேன். அதாவது மகளிர் தினம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய மனவானில் எழுந்த ஒரு சிறு கவிதை, அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். பூவையர் என்ற குலமகள் இயற்கை வழங்கிய கொடை. பூவையர் என்ற குலமகள் இயற்கை வழங்கிய கொடை. தாய்மை எனும் சிறப்பினால் ஒப்பு ஓமை இல்லா வடிவினல். தாய்மை எனும் சிறப்பினால் ஒப்பு ஓமை இல்லா வடிவினல். அன்பின் திருவுருவாய் திகழ்ந்து, அன்பின் திருவுருவாய் திகழ்ந்து கலங்கரை விளக்காய் ஒளிர்பவள், கலங்கரை விளக்காய் ஒளிர்பவள். பூ உலகில் அனைத்து உயிர்களும் பெண்ணினம் கொடுத்த வரமே. இப்பூ உலகில் அனைத்து உயிர்களும் பெண்ணினம் கொடுத்த வரமே. இயற்கை அதன் படைப்பான பெண்ணினத்தை என்னாலும் போற்றியே மதித்திடுவோமே. இயற்கை அதன் படைப்பான பெண்ணினத்தை என்னாலும் போற்றியே மதித்திடுவோமே. அதாவது இந்த என்னுடைய கவிதைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பெண்கள் இயற்கையினால் வழங்கிய கொடை, அவர்களுக்கு ஒப்பு ஓமை இல்லாதவள், அவர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு வந்து அன்பாக இருந்து வழிகாட்டுதல், கலங்கரை விளக்கம் எப்படி வழிகாட்டமோ அந்த வழிகாட்டுதல் செய்பவங்க. அதனால் வந்து எல்லா உயிர்களும் இந்த பெண்களின் கொடைதான் என்றால் மிகையாகாது. அதனால் இந்த பெண்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று இந்த மகளிர் தினத்தில் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கண்ணீர் துடைப்பதும் பெண், கண்ணீர் விடுவதும் பெண், கண்ணிமை போல் காப்பதும் பெண், கண்மணியே என்று கொஞ்சுவதும் பெண், கனிவோடு உபசரிப்பதும் பெண், கண்மூடித்தனமாய் நம்புவதும் பெண், கணக்கு போட்டு வாழ்பவளும் பெண், சாதிக்க துடிப்பவளும் பெண், சாதனை படைப்பவளும் பெண்ணே என்று எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து சாதனை புரிந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அன்னையாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் தோழியாகவும் மனைவியாகவும் என்று ஆண்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் உறுதுணையாய் நின்று உற்சாகப்படுத்தி அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து வழிநடத்தி செல்வதும் பெண்ணே என்று புதுகை பண்பலை சார்பாக மறுபடியும் அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறுகிறோம். இதுவரை நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்மை குறித்து உரையாடிய புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சமூக நலம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் முதன்மை குடிமை மருத்துவர் திரு டாக்டர் கே சரவணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.